نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدلين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما.
وقال رسول الله صلى الله عليه وسلم من الغباء آيات
நகது வம்சத்தின் மூலமாக ஏழு பேர்கள் எங்களுக்கு ஹராமாக்குந்தார்கள்.
மஹ்ரம் என்று சொன்னா ஹராமாக்கப்பட்டு விட்டார்கள். அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க மஹ்ரம் 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 என்றா அவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களை பார்ப்பது கூடும், அவர்களுடன் பேசுவது கூடும், அவர்களுடன் கழிப்பது கூடும். மஹ்ரமானவர்களை ஏழு பிரிவினர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். அதற்கு பின்னால பால்குடி உறவின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நான்கு கூட்டத்தாரை ஆக்கி வைத்திருக்கின்றார். அதற்கு பின்னால பால்குடியின் மூலமாக இரண்டு கூட்டத்தார்கள், திருமணத்தின் மூலமாக நான்கு கூட்டத்தார்கள். கிட்டத்தட்ட நான்கு ஓடிய அந்த ஆயத்தில் பதிமூணு பிரிவினர்களை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். முதலாவது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தாய்மார்கள் அதே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கிட்டான். அது தாயில் தாய் மாத்திரமல்ல, தாயினுடைய தாய், தாயினுடைய தாயினுடைய தாய், தந்தையுடைய தாய், தந்தையுடைய தந்தையுடைய தாய், அது அப்படி கூடிக்கொண்டே போகும். உம்மஹாத்துன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவா ரத்தில சுருக்கமா ஒரு வார்த்தையை சொல்லிடுவான். அதற்கு நபியவர்கள் ஹதீஸ்ல நல்ல தெளிவான விளக்கமான கருத்துக்களை கொடுப்பார்கள். அதனால் இங்க உம்மஹாத்துக்கு முன்னு சொன்னா வெறும் தாய் மட்டுமல்ல, தாயும் சேருவாள், தாயினுடைய தாயும் சேருவாள், அந்த தாயினுடைய தாயினுடைய தாயும் சேருவார்கள். ஆக நம்முடைய அப்பாமார்கள் ஆச்சிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நமக்கு ஆண்களுக்கு ஹராமாக்கிட்டான். ஆண்களுக்கு எப்படி தாய்மார்கள் ஹராமோ அதே மாதிரி நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய தந்தைமார், தந்தையுடைய தந்தை, தந்தையுடைய தந்தையுடைய தந்தை, அப்படி அது மேலே சென்று கொண்டு இருக்கும். அந்த முழு தந்தைமார்களும் மகன்மார்களுக்கு ஹராம், மகன்மார்களுக்கு முழு தாய்மார்கள் ஆச்சிமார்கள் அவர்கள் அனைவர்களும் ஹராம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், இரண்டாவது பபனாத்துக்கும், உங்களுடைய மகள்மார்கள், உங்களுடைய மகள்மார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அது உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, மகளுடைய மகளாக இருந்தாலும் சரி, மகளுடைய மகளுடைய மகளாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கீழ் இறங்கினாலும், எத்தனை அது வம்சத்திற்கு எத்தனை படித்தனம் எவ்வளவு கீழ் இறங்கினாலும் அது ஹராம் ஹராம் தான். இப்படி தாய்மார்கள் ஹராமோ அதே மாதிரி மகள்மார்களும் ஹராம். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வ அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகளும் உங்களுக்கு ஹராம். சகோதரிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் சகோதரிகள் மூன்று பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ஒன்று துன்ஷத்தை உடன் பிறந்த சகோதரி, ஒரே பாப்பா ஒரே உம்மாவுக்கு பிறந்த சகோதரி, அந்த சகோதரியும் ஹராம். இரண்டாவது உஹ்துல்லி அபு, பாப்பா ஒன்று உம்மா வேற, அந்த சகோதரியும் ஹராம். மூணாவது உஹ்துல்லி உம்மு, உம்மா ஒன்று பாப்பா வேற, அந்த சகோதரியும் ஹராம். மூன்று வகையான சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரி, பாப்பா மூலமா மாத்திரம் பிறந்த சகோதரி, உம்மா மூலமா மாத்திரம் பிறந்த சகோதரி, இந்த மூன்று வகையான சகோதரிகளும் எங்களுக்கு ஹராம். அதே மாதிரி எங்கட ஒரு சகோதரியாக இருந்தா இந்த மூன்று மூலமா உள்ள சகோதரர்களும் நம்முடைய பெண்களுக்கு ஹராம். அது வாப்பா உம்மா மூலமா உள்ள சகோதரன், வாப்பா மூலமா உள்ள சகோதரன் மாத்திரம், அல்லது உம்மா மூலமா உள்ள சகோதரன் மாத்திரம். அதை விரிவா சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். வாப்பா மூலம் என்று சொன்னா வாப்பா உண்டு உம்மா ரெண்டு, உம்மா மூலம் என்று சொன்ன என்ன உம்மா உண்டு வாப்பா ரெண்டு, வாப்பா உம்மா மூலமா உள்ளவர்களுக்கு உஹ்துல் சதீக்கு அஹ்துல் சதீக் என்று கூறப்படும். மூணாவது கூட்டத்தார்கள் வாஹவாத்துக்கும் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வாஹவாத்துக்கும், நாலாவது வஅம்மாத்துக்கும், உங்களுடைய வாப்பாவுடைய சகோதரிகள் உங்களுக்கு ஹராம். பொதுவா அம்மா சொன்னா வாப்பாவுடைய சகோதரி, அது வாப்பாவுடைய தாத்தாவாக இருந்தாலும் சரி, வாப்பாவுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி, வாப்பாவுடைய முழு சகோதரிமார்களும் உங்களுக்கு ஹராம். அது உதாரணமா எங்க பாஷையில சொல்றாங்க மாமிமார்கள். அம்மாத்துக்கும் ஐந்தாவது வகாலாத்துக்கும், உங்களுடைய உம்மாவுடைய சகோதரிகள், உம்மாவுடைய தாத்தாங்க பெரியம்மாவும் ஹராம், உம்மாவுடைய தங்கச்சின்னு சொன்னா சாட்சியும் ஹராம். ஆக இந்த ஆயத்தில் இருவரைக்கும் அல்ல ஐந்து சொல்லியிருக்கிறான், உம்மாமார் மகள்மார் சகோதரிகள், வாப்பாவுடைய சகோதரி உம்மாவுடைய சகோதரி, ஒபனாக்குள் அகை ஒபனாக்குள் ஒப்தி, ஆறாவதும் ஏழாவதும் உங்களுடைய சகோதரருடைய மகள்மார்கள், உங்களுடைய சகோதரருடைய மகள்மார்கள் அவர்களுக்கு உங்களுக்கு ஹராம். உங்களுடைய சகோதரனுடைய உங்களை நானாட மகள் என்று வைங்க, அல்லது நானாவுடைய மகளுடைய மகள் என்று வைங்க, அது ஒரு கீழே இறங்கினாலும் அவர்கள் எல்லாருமே ஹராம். ஒபனாக்குள் ஒப்தி, உங்களுடைய சகோதரி தாத்தா அல்லது தங்கச்சியுடைய மகள்மார், தாத்தாவுடைய மகள் அல்லது தங்கச்சியுடைய மகள் அல்லது மகளுடைய மகள், அது எவ்வளவு கீழறிஞ்சாலும் சரி, இவர்கள் ஏழு பேர்களும் தான் நசப் வம்சம் வம்சம் மூலமாக உள்ள ஹராமானவர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்துடைய முதலாவதுல இந்த ஏழு பேர்கள், ஏழு பேர்களை சுருக்கமா ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதற்குரிய விளக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறினான். அம்மாத்துக்கும் உங்களுடைய மாமிமார்களும் உங்களுக்கு ஹராம், வகாலாத்துக்கும் உங்களுடைய சாட்சிமார்கள் ஹராம். ஆனா மாமியுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல, சாட்சியுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல, பெரியம்மாவுடைய மகள் உங்களுக்கு மஹரம் இல்ல. மஹரம் இல்ல என்ன, அவர்களை பார்க்கிறது கூடாது, அவர்களுடன் பேசுவது கூடாது, அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஆகும். மஹரம் என்றா பார்க்கிறது பேசுறது, அவர்களோட பேசுறது கூடும், திருமணம் முடிக்கிறது யார் திருமணத்திற்கு மாத்திரமல்ல, இதே சட்டம். இப்ப உதாரணமா, உங்களோட உமா உடைய ஒரு சகோதரி எட்டால் இருக்கிறா, அல்லது உன் பாப்பா உடைய சகோதரி எட்டால் இருக்கிறா, அவரை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஏன்னா அந்த மாமியோ அந்த சாட்சியம் உங்களுக்கு மகரமாக இருக்கிறாங்க. ஆனா அதே வேளையில பெரியம்மாவுடைய மகள் எட்டால் இருக்கிறாங்க, அல்லது சாட்சியுடைய மகள் எட்டால் இருக்கிறாங்க, அந்த வேலையில பார்க்க இயலாது. ஏன்னா அவங்களை திருமணம் முடிப்பதற்கு ஹலால், அதனால அவர்களை பார்ப்பது ஹராம். எட்டாவுடைய விஷயம் வந்ததுனால நாங்க குறிப்பிடுகின்றோம். சிலர்கள் கேட்பாங்க, சின்ன பிள்ளை பார்க்கலாமா? சின்ன பிள்ளைகள் ஒரு ஆண் இட்டால் இருந்தா, ஒரு சின்ன பெண்மணியை பெண் இட்டால் இருந்தா, ஒரு கும்பலா ஒரு ஆண் குழந்தை போய் அந்த பெண்ணை பார்க்கலாமாண்டா, அதுல மார்க்கத்துல குறிப்பிடுகின்றார்கள். இட்டால் இருக்கக்கூடிய வேலையில யாரை தொட்டா உருவம் முடியுமோ, யாரை தொட்டா உருவம் முடியுமோ, அத்தகையவர்கள் தான் அந்த பெண்ணை பார்க்கிறார். ஒரு எட்டு வயசு கூடியன் இருக்கிறாரு, ஒன்பது வயசு சிறுவன் இருக்கிறாரு. ஒரு பெண்மணி இட்டால் இருக்கும்பொழுது அந்த சிறுவன் தாராளமா அந்த பெண்ணை போய் பார்க்கலாம். ஏண்டா அந்த பெண்ணை இன்னும் அந்த ஆண் குடியனை இன்னும் ஒரு பெண்மணி வந்து தொட்டா உருவம் முடியாது. எப்ப தொட்டா உருவ முடியும்? யாரை பார்த்த ஆசை வரமோ இச்சை வரமோ அவர்களை தொட்டாக்க உருவ முடியும். யாரை சும்மா மேலிருந்த வாரியா பார்த்தா ஆசை ஏற்படுமோ இச்சை ஏற்படுமோ அவர்களை தொட்டா உருவ முடியும். உருவ முடியும் என்றா அந்த பெண்களை அந்த ஆண்கள் பார்க்கறது கூடாது. ஆக ஏழு வகையானவர்களை வம்சத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டான். அம்மாத்துக்கும் வகாலாத்துக்கும் வபனாத்துலகை வபனாத்துலகு, அடுத்தது உம்மஹாத்துக்கும் உள்ளாக்கி அருதானக்கும். இதுதான் ஆக முக்கியமான பட்ஜெட். அதாவது உங்களுக்கு பால் புகட்டிய உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பால்குடி வம்சத்துல ரெண்டே ரெண்டு பிரிவினர்களை தான் குறிப்பிட்டிருக்கின்றான். உம்மஹாத்துக்கும் உள்ளாக்கி அருதானக்கும் அகவாத்துக்கும் மினர்ரதா. உங்களுக்கு பால் புகட்டிய உங்களோட தாயும் உங்களுக்கு ஹராம். அந்த பால் புகட்டிய தாய்க்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கிறாளே, அந்த பெண் அவள் உங்களுடைய பால்குடி சகோதரி, அவளும் உங்களுக்கு ஹராம். ஆனா பால் குடியில இன்னும் குலமாக்கள் நபியுடைய ஹதீஸை வச்சு இன்னும் பல தாரர்களை கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி தண்ணியில பால் குடிச்சீங்க என்று சொன்னா அந்த பெண்மணியின் மூலமாக உள்ள எல்லா உறவும் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், வம்சத்தின் மூலமாக யார் யார் ஹராம் ஆகுவார்களோ அவர்கள் எல்லோருமே பால்குடியின் மூலமாகவும் ஹராம். யார் வம்சத்தின் மூலமாக ஹராமோ அவர்கள் எல்லாருமே பால்குடியின் மூலமாக ஹராம். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், ஒரு ஆள் ஆயிஷா என்ற பெண்மணிக்கு பால் குடிக்கிறார். அந்த ஆயிஷாவுக்கு பாத்திமான்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருந்தா, அந்த தங்கச்சி இந்த பால் குடித்தவருக்கு யாரு சாட்சி? அதே ஆயிஷாவுக்கு மகள் இருந்தா இவன் பால் குடித்தவனுக்கு யாரு? சகோதரிகள். அந்த பால் குடித்த அந்த தாய்க்கு ஒரு சகோதரி தெரியவன் இருந்தா இவருக்கு அது தெரியும்மா. அதே முழு வம்சமும் இந்த பால்குடியின் மூலமாக வந்துடும். நபியுடைய காலத்தில் அதற்கு ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா ஒரு சிறப்பு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்லா என்று சொல்லக்கூடிய அதற்கு ஆயிஷாவுடைய சாட்சா வராங்க. வந்து அதற்கு ஆயிஷாக்கு அனுமதி கேட்கிறாங்க, நான் உள்ள வரணும், உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். எந்த பொதுவா நபிமாருடைய மனைவிமார்கள் யாராவது வந்தா திரைக்கு பின்னால் இருந்து கேட்பாங்க. ஆனா யாராவது சொந்தமாக இருந்தா வந்து நேரடியா பார்க்கணும், பேசணும், கதைக்கணும். அதற்கு ஆயிஷாக்க வந்து அப்லா சொன்னாரு, உங்களை நான் சந்திக்கணும். அதற்கு ஆயிஷா சொன்னாங்க, நான் சந்திக்க அனுமதி தர மாட்டேன், நகீத்தனா கேட்கணும். கேட்டதற்கு பின்னால்தான் நான் உங்களுக்கு அனுமதி தருவேன். கொஞ்ச நேரத்தில் நபி அவங்க வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, அதற்கு ஆயிஷா அப்லா வந்திருக்கிறாரே, இப்படித்தான் என்ன பார்க்கணுமா பேசணுமா? அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அனுமதி கொடுங்க. அப்லாஹுடைய சகோதரன் அபுல் குரைஸ் என்று ஒரு ஆள் இருந்தாரு. அந்த அபுல் குரைஸுடைய மனைவிக்கு அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பால் குடித்திருந்தார்கள். அபுல் குரைஸுடைய மனைவிக்கு அதற்கு ஆயிஷா பால் குடித்திருந்ததுனால அதற்கு ஆயிஷாவுடைய வாப்பாவுடைய தம்பி தான் அப்லாஹ் என்று சொல்லக்கூடியவர். அதனால நபி அவங்க சொன்னாங்க, அவருக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அதற்கு ஆயிஷா கூட இல்ல, யார போறாங்க, இவருக்கு நான் பால் குடிக்கலையே, இவருடைய வாப்பாவுடைய மனைவிக்கு தானே பால் குடிச்சேன், இவருடைய சகோதரருடைய மனைவிக்கு தானே நான் பால் குடிச்சேன், நான் இவற்றை குடிக்கலையே.
எப்படியாவது பால் கொடுத்தா தான் அந்த வளர்ப்பு உறவு முறையாக மாறும். அந்த வளர்க்கிற பிள்ளைக்கு நீங்க பால்
அந்த பெண்ணிட்ட பாடிலாட்டியும் அந்த பெண்ணுடைய சகோதரி தாத்தா மூலமா தங்கச்சி மூலமா உமா மூலமா சாட்சி மூலமா பெரியம்மா மூலமா எப்படியாவது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளின் மூலமாக அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா இவர்களுக்கு உறவு முறாகிடும். அப்படி பால் கொடுக்கல பெரிதானத்துக்கு பின்னால இப்பொழுது இவர் சொந்த அந்த வளர்த்த பெண்ணையே திருமணம் முடிக்கலாம். ஏன்னா உறவு முறை ஒன்றுமாகல்ல, வெறும் வளர்ப்புண்டு வந்ததே தவிர உறவு முறை வராததுனால அது பெரிய கஷ்டமா போயிடும். அதற்கு பின்னால பரதாவுடைய அமைப்புல வாழ்வது கஷ்டம். ஆனா பால் எவ்வளவு காலத்துல கொடுக்கணும், ஷாபி மதா படி 2 வருஷத்துக்குள்ள தான் பால் கொடுக்கணும். குழந்தை இறந்து இந்த குழந்தை வருகின்றது வல்வாடி காப்பு இறந்து ஆனா அவளாக உன்ன அவளே நிக்காமலே நிமன் அராதையில் சிம்ம ரவா யாரு பால் குடியை பரிபூரணமாக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் 2 வருடம் பால் புகட்டும் என்று குழந்தை வருவதன் காரணமாக இமாம் ஷாபியுடைய கருத்துன்னா 2 வருஷம் அதற்குள்ளாக பால் ஒரு தடவை இல்ல 5 தடவை கொடுக்கணும். இந்த குரான்ல ஒரு ஆயத்து இருந்து அசுரதாத்தின் மகளோ மகளோ மாத்தின் ஆரம்பத்துல குரான்ல ஒரு ஆயத்தை இருந்து 10 தடவை ஒரு பெண்ணுக்கு யாராவது பால் குடிச்சிட்டா அந்த பெண் இந்த குழந்தைக்கு ஹராமாக்கிடுவாங்கன்னு சொல்லி குரான்ல ஆயத்து இருந்து நவியவங்க வபாத்தாகும் போது வரைக்கும் அந்த ஆயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனா பின்னால அல்லாஹ் அந்த ஆயத்தை எடுத்துட்டான், அது மன்சூசா கழிச்சு அந்த ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. நபியுடைய ஒரு ஹதீஸ் வச்சு நபியவங்க சொன்னாங்க 5 தடவை பால் குடிச்சிட்டா அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஹராமாக்கிடுவா. அதனால இந்த ஹதீஸ் எடுத்துட்டான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகின்றார்கள், 1 தடவை இல்ல 5 தடவை பால் குடிச்சா அந்த குழந்தைக்கு அந்த பால் கொடுத்த பெண் தவறு தாயாக ஆகிடுவார். ஆனா இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி அவங்க சொல்றாங்க 1 தடவை பால் குடிச்சாலும் போதும், 5 தடவை பால் கொடுக்கணும் என்று அவசியம் இல்ல, ஒரே 1 தடவை பால் குடிச்சாலும் போதும் என்பது இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேருடைய கருத்து. ஆனா 2 வருஷத்துக்கு அவங்க கொஞ்சம் கூட்டுறாங்க, இன்னொரு 3 மாசம் சேர்த்துக் கொள்ளலாம், இன்னும் ஒரு 6 மாசம் சேர்த்துக் கொள்ளலாம். மத்த 4 மதுகத்துடைய இமாம்களுடைய கருத்துப்படி 3 வருஷத்துக்குள்ளால பால் கொடுத்தா பால் கொடுத்த தாய் அந்த பால் குடித்த குழந்தைக்கு உண்மையான தாயாக மாறி வருவார். ஆனா ஹதீஸ்ல இன்னும் ஒன்று வந்திருக்குது, கிழாக்கள் வெறும் ஹதீஸ் அடிச்சு மாத்திரம் தான் பாக்குறது. அதுல தபு ஹுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் எடுத்து அடிமையை எடுத்து உரிமை பெற்றார்கள். அதுல தபு ஹுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் சஹலாவின் சுஹைர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அடிக்கடி நபிக்கு வந்து சொல்லுவாங்க, யார சூழல்லா இப்ப சாலின் பெரியவனாக ஆகிட்டார், சாலின் பெரிய சஹாபி குபா மஸ்ஜிதுல முஹாஜிரீன்களுக்கு அன்சாரிங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய பெரிய இமாம் தான் சாலின் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹலாவின் சுஹைர் வந்து நபிக்கு சொன்ன, யார சூழல்லா இப்ப சாலின் பெரியவராகிட்டாரு அவருக்கு தாடி எல்லாம் வந்துருச்சு, என்னுடைய கணவர் அந்த சாலிமை உரிமை பெற்று அவருடைய சொந்த மகனாக ஆக்கிக் கொண்டாரு. ஆனா எங்க வீட்டுக்குள்ள அவர் சர்வசாதாரணமா வராரு கூடாரு பேசுறாரு, ஆனா என்னுடைய கணவன் அபு ஹுசைபாவுக்கு விருப்பமே இல்ல. சாலிம் வரக்கூடிய வேறு எல்லாம் அபு ஹுசைபாவுடைய அவருடைய முகத்துல நிறம் மாறுது, என்னடா பெரியவர் சாலிம் வயதானவர் வாலிபனாரவர் வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியோட எல்லாம் பேசுறாரு. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அதர சகலாவின் சோழல நீங்க என்ன செய்யுங்க அவருக்கு பால் கொடுத்துருங்க. சொன்னாங்க அவர் தாடிக்காரன் தாடியில வந்துருச்சு நான் எப்படி பால் கொடுக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க பரவாயில்ல, பின்னால பரிசுரத்துல வருது அவங்க வேறொரு பாத்திரத்துல பாலை எடுத்து அந்த தாலிமுக்கு பால் குடிக்க வைத்து அதற்கு பின்னால அபு ஹுசைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துல எந்த மாற்றுதலும் காணலன்னு சொல்லி வருது. மீதான பெரியார்களை கணவான்களை சகோதரர்களே ஹதீஸ வச்சு பார்க்கறவங்க மாத்திரம் இந்த ஹதீஸ் கேள்வி சொல்லுவாங்க, ஆனா 4 இமாம்களுடைய கருத்தும் இந்த ஹதீஸின் படி அமல் இல்ல. 4 இமாம்கள் சொல்றாங்க நபியவங்க சகாபிக்கு சுகைதுக்கு சொன்னது அந்த பெண்மணிக்கு மாத்திரமே தவிர வேற யாரும் இதன் படிக்கு அமல் செய்யல. நபியுடைய மனைவிமார்கள் அதுல தாயிஷாவை தவிர வேற எந்த மனைவிமார்களும் இதை கொண்டு அமல் செய்யல. அவர்களுடைய கருத்துனா பால் குடி 2 வருஷத்துல தான், 2 வருஷத்துக்கு மேலால 1 மாசம் 2 மாசம் கூடினா பரவாயில்ல, அதற்கு மேலால 3 வயசோ 4 வயசோ 5 வயசோ அந்த காலத்துல பால் குடித்தா அந்த பால் குடியின் மூலமாக அந்த குழந்தை ஹராம் ஆகாது என்பது தான் 4 இமாம்களுடைய கருத்து. மேலான பெரியார் கரை கணவான்களை சகோதரர்களே அதுல 2வதுல மகாத்துக்கும் உள்ளாத்தி அருதானக்கும் அகவாத்துக்கும் இல்லவா பால் குடியின் மூலமாக உங்களுடைய சகோதரிகளும் உங்களுக்கு ஹராம் உங்களுடைய தாய்மார்களும் ஹராம். அதற்கு பின்னால தான் திருமணத்தின் மூலமாக 4 பிரிவினர்களை அல்லாஹ் ஹராமாக்குகின்றான். உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம், அதாவது உங்களோட மாமி திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த மாமி உங்களுக்கு ஹராம். நீங்க உங்க மனைவியோடு எப்ப திருமண ஒப்பந்தம் செய்கிறீர்களோ அன்றைய தினமே உங்க மாமி உங்களுக்கு ஹராம். உதாரணமா நீங்க மனைவியோடு சேரல்ல, மனைவியோடு உடலுக்குள்ள மனைவியை தலா சொல்லிட்டீங்க, அது மனைவி பபாத்தானா அப்பொழுதும் உங்க மாமியை முடிக்கிறது உங்களுக்கு இயலாது. மரத்துடைய சட்டம் என்ன, திருமண ஒப்பந்தம் நடப்பதை கொண்டு அந்த மாமி உங்களுக்கு ஹராமாகிடுவா. அடுத்தது அந்த திருமண ஒப்பந்தத்தில் 4 விஷயத்தான் குறிப்பிடான். அதுல முதலாவது ஓம் மகா திருசாயிக்கும் வரப்பா இவருக்கு முன்னாடி
அஸ்ராபிக்கும். அதற்கு பின்னால அபனாய்க்கும் உள்ளதையும் மின் அஸ்ராபிக்கும், உங்களுடைய முருகன் தந்தையிலிருந்து பிறந்த உங்களுடைய மகளுடைய பெஞ்சாதி, சுருக்கமா சொன்னா அவட மருமகள், உங்களுடைய மருமகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹராமா கேட்கிறான். மின் அஸ்ராபிக்கும், குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் எத்தனையோ ஹிக்மத்துகளை வச்சிருக்கிறான். உங்களுடைய முருகன் தந்தையிலிருந்து பிறந்த உங்களுடைய மகளுடைய பெஞ்சாதி, அதாவது அவங்களோட மருமகள் உங்களுக்கு ஹராம். அப்படின்ற வளர்ப்பு மகன் உத்தர இருக்கிறாரு, வளர்ப்பு மகன் நீங்க வளர்த்து கொண்டிருக்கிறீங்க, அவருடைய மனைவிய உங்களை வளர்ப்பு மகன் விட்டுட்டாரு, தலாக் சொல்லிட்டாரு, அல்லது உங்களை வளர்ப்பு மகன் மௌத்தா போனாரு, அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை நீங்க திருமணம் முடிக்கலாம். ஏன்னா நபியுடைய காலத்துல அதுல ஜெய்துபுன் ஹாரிசா ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அந்த திருமணம் முடிச்ச வேளையில ஜெய்துபுன் ஹாரிசா ரதி அல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை விட்டுட்டாங்க. இப்பொழுது நபி அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்தாங்க. ஆரம்ப காலத்துல பெரிய ஒரு குறையா இருந்துச்சு, மகனுடைய புஞ்சாதி மருமகளை எப்படி திருமணம் முடிக்கிறது என்று சொல்லி மக்காவில் உள்ள மதீனாவில் உள்ள காசுகளை எல்லாம் குறைய சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்திறக்கிதான், பலம்மா கபா ஜெய்து மின்ஹா பதரன் ஜவ்வஜ்னா தஹா லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபி அஸ்வாஜ் தஈயாஹும் இதா கதூ மின்ஹுன்ன வதரா. அந்த ஆயத்துல ஜெய்த் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி ஆக்கியதற்கு பின்னால என்ன செஞ்சாரு, தன்னுடைய மனைவியை விட்டுட்டாரு. நான் அந்த ஜெய்துடைய மனைவி ஜெய்துபுன் ஹாரிசாவுடைய மனைவிய ஜவ்வஜ்னா தஹா முஹம்மதே உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடித்து வைக்கிறோம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு மகனாகிய ஜெய்துபுன் ஹாரிசாவுடைய மனைவிய நபி அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறாங்க. அதனால சொந்த மகனாக இருந்தா எங்களை ரத்தத்தின் மூலமாக பிறந்த மகனுடைய பெஞ்சாதிய திருமணம் முடிப்பது ஹராம். அது இல்லாம வளர்ப்பு மகனாக இருந்தா அந்த வளர்ப்பு மகனுடைய பெஞ்சாதி அவர் மௌத்தா போனாரு அல்லது அவர் தலாக் சொல்லிட்டாரா அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். பதிமூணாவது இரண்டு சகோதரிகளை நீங்க ஒன்றா சேர்ப்பது ஹராம். இது முக்கியமான விடயம், பல இடங்களை நாங்க கேள்விப்படுறோம். ஒரே ஆள் டாக்டரையும் தங்கத்தை வச்சிருக்கிறாரு, நூற்றுக்கு நூறு ஜீனாத்தானது, திருமணம் செஞ்சாலும் திருமணம் இல்ல என்ற குரான்ல தெளிவாகவே வருது. ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில ஒன்றா திருமணம் முடிப்பது ஹராம். அவர்களுக்கு புள்ள குறைந்த அந்த புள்ள குணவுல குறைந்த பிள்ளையை தவிர அது திருமணத்தால குறைந்த பிள்ளை அல்ல. இந்த குரான்ல தெளிவா வந்திருக்கிறது. இந்த ஆயத்தை வச்சு கூட நபியுடைய காலத்துல என்னுடைய நலவுல என்னுடைய சகோதரியை விட வேறு யாரு சேர்றது எனக்கு விருப்பம் என்ற அவர மனைவியாக வேறொரு பெண்மணி வாரத்தை விட உங்கள மனைவியை என்னுடைய சகோதரி வாழ எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல உட சகோதரி எனக்கு திருமணம் முடிக்கலாது. அழைய மனாக்கி குண்ண வள அகவாக்கி குண்ண, உங்களுடைய சகோதரிகளையும் உங்களுடைய மகள்மார்களையும் நீங்க என்ன கொண்டு வந்து போடாதீங்க. ஒரே ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு சகோதரி மூத்தாவிட்டா தாராளமா முடிக்கணும். நபியுடைய ரெண்டு மகள்மார்களா அதற்கு உஸ்மான் திருமணம் முடித்தாங்க, அதற்கு ரொக்கையாவும் முக்கிச்சோம், ஒன்று மௌத்தா போறதுக்கு பின்னால்தான் முடிச்சாங்க. அழைப்போடு இருக்கக்கூடிய வேலையில ஒரே ரெண்டு சகோதரிகளை ஒரு ஆள் திருமணம் முடிக்கலாது. எந்த அளவுக்கு ஒரு வகையில திருமணம் முடிக்கலாம். நானும் ஹம்சாவும் கட்டளைத்தாங்க. இந்த ரெண்டு பெண்மணிகளை சேர்க்கிறது ஹராம் என்ற ஆயத்துக்கு கீழால ஓலமாக்கள் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜ்மா பைனல் மர்அத்தி வ அம்மத்திஹா ஃபகாலத்திஹா. இதே ஆயத்துக்கு கீழால சரியான அனைத்து உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து, ஒரு பெண்ணையும் அவளுடைய மாவியையும் சேர்த்து முடிக்கலாம், ஒரு பெண்ணையும் அவளுடைய சாட்சி திருமாவை சேர்த்து முடிக்கலாம். ஒரு பெண்ணை முடிச்சிருக்கிறீங்க, அந்த பெண்ணுடைய மாமி, அந்த பெண்ணுடைய வாப்பாவுடைய சகோதரி அவரை சேர்த்து முடிக்கலாம், அல்லது அந்த பெண்ணுடைய உமாவுடைய தாத்தா சாட்சியாவது பெரியம்மா அவர்களை முடிக்கலாம். இதுவும் ஹதீஸ் வச்சு சாபித்தாக ஆகுது. இந்த 13 விஷயங்கள் இந்த ஆயத்துக்கு மேலால அல்லாஹ் ஒரு சொல்ல சொல்லித்தான், ஆப்பாவுக்கும் நிழல் நிற்பா, ஆனா அவட வாப்பாமார்கள் குடிச்ச அந்த பெண்மணிகள் நீங்க முடிக்காதீங்க. இந்த ஆரம்ப காலத்துல நபியுடைய காலத்துல தான் அவ்வளவு கை சொல்லி சொல்லக்கூடிய சஹாபி வசாசாகிறாரு. ஆனா அவருடைய மனைவி, அவருடைய மகள் மகன் வந்து வாப்பாவுடைய மனைவி, இது உண்மை எல்லாம் வந்து சாட்சியாக இருக்கலாம், வந்து கேட்டாங்க நான் அவளை திருமணம் முடிக்க போறேன். அவர் சொன்ன, நீ வந்து புள்ள மாதிரி, நீ என்னுடைய மகன் மாதிரி, நீ இப்படி இந்த திருமணம் முடிப்பா, நான் நபியை பேச கேட்டுட்டா சொல்வேன் என்ற உடல் நபி சொல்லலாம் உலகம் செல்லம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அந்த
பின்னால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான். ஆரம்பத்த
குடும்பம் வச்சு திருமணம் முடித்தாங்க. அதனால அல்லாஹ் பரக்கத் செய்தான். அதனால நாங்க வெறும் பணத்தை மாத்திரம், எமிரிய மாத்திரம், குளம் கோத்திர மாத்திரம் நோக்கமா வைக்காம தக்குவாவ தீனுடைய பற்ற அல்லாஹும் இதுல நம்பிக்கை வச்சு திருமணம் முடித்தா அது அல்லாஹ் பரக்கத்தா கேட்பான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தொட்டி செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவனை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவனை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவனை மன்னிப்பாயாக. அல்லாஹ் முழு வரக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, விசேஷமாக ஆப்கானிஸ்தானிலே வாழக்கூடிய அந்த முஜாஹிதீன்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் மழையாலும் விடுதாலும் உதவி செய்வாயாக. ரமதானில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தை நம் அனைவர்களும் பெற்றுக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் அனைவர்களும் பெற்றுக் கொள்வாயாக. நபி முஹம்மதின் வாழ்க்கை வசதி அஜ்மாயின் அல்ஹம்துலில்லாஹ்.